الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وبعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد கணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாவின் அருளால் நோன்பு பெருநாள் தொழுகையை முடித்துவிட்டு நாம் இந்த இடத்தில் கூடியிருக்கின்றோம். இன்று அனைவருக்கும் மிகவும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஒரு நாள். அதே நேரத்தில் ஒரு சிலருக்கு பெரும் துக்கத்தையும் கவலையும் கொடுக்கக்கூடிய நாளாகவும் இருக்கின்றது. உலக வாழ்க்கை என்பது இன்பமும் துன்பமும் மகிழ்ச்சியும் சந்தோஷம் கவலையும் சக்கரத்தை போன்று சுழண்டு வந்து கொண்டிருக்கக்கூடியதான் இந்த உலக வாழ்க்கை. ஒரு வீட்டிலே மன வீடு, ஒரு வீட்டிலே பிண வீடு. ஒரு வீட்டிலே ஒரு குழந்தைகள் கிடைத்து மகிழ்ச்சியாக கொண்டாடி கொண்டிருப்பார்கள், இன்னொரு வீட்டிலே ஒருவருக்கு சுகமில்லாமல் துக்கத்திலே ஆழ்ந்து கிடப்பார்கள். சிலர் விமான நிலையத்திற்கு தன்னுடைய உறவினர் வெளிநாட்டில் இருந்து வருவதை வரவேற்பதற்காக வேண்டி மகிழ்ச்சியோடு செல்வார்கள். அதே நேரத்தில் இன்னொரு கூட்டம் வெளிநாட்டில் மரணித்த ஒரு மையத்தை ஏற்றி வருவதற்காகவும் சென்று கொண்டிருப்பார்கள். இப்படி இந்த உலக வாழ்க்கை என்பது இன்பமும் துன்பமும் சக்கரத்தை போன்று சுழண்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் இந்த உலக வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை ஒரு முஸ்லீம் ஒரு காலமும் நம்ப கூடாது. எனவேதான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்றான், இன்ன வஅதல்லாஹி ஹக்குன், எல்லா விடயங்களுக்கும் ஒரு தீர்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நாள் வருவது நிச்சயமாகும். பதா தகுர்ன்னக்கும் உள்ள ஹயாத்து துன்யா, எனவே இந்த உலக வாழ்க்கை உங்களை மயக்கிவிடக்கூடாது என்று அல்லாஹ் கூறுகின்றான். இந்த உலக வாழ்க்கையில் மனிதர்கள் அதிகமாக இந்த உலக விடயங்களிலே மூழ்கி மார்க்கத்திலிருந்து தூரமாகுவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. அதிலே ஒரு மிக முக்கியமான காரணம் என்னவென்றால், அனைவருடைய வீட்டையும் வந்து சூழக்கூடிய இந்த துக்ககரமான நாள், அது என்ன என்றால் மௌத்து என்று சொல்லக்கூடிய மரணம். இது யாரையும் விட்டு வைக்காது. எவ்வளவுதான் நாங்கள் மகிழ்ச்சியாக திருநாள்களை பெருநாள்களை கொண்டாடி கொண்டிருந்தாலும் ஒரு துக்ககரமான ஒரு நாள் எங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிற என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது என்று நாம் பார்க்கின்றோம். சென்ற வருடம் எங்களோடு இருந்து தொழுது கொண்டிருந்த எத்தனையோ சகோதரர்கள் எங்களை விட்டு மறைந்து விட்டார்கள். இதுதான் இந்த உலக வாழ்க்கை. இந்த நேரத்தில் இந்த சந்தோஷமான இந்த நாளில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய அன்பு தோழர்களுக்கும் ஒரு துக்ககரமான ஒரு நாள் ஏற்பட்டது. அந்த நாளை நான் உங்களுக்கு இந்த இடத்திலே ஞாபகம் ஊட்டுகின்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் 13 வருடங்கள் இந்த மார்க்கத்தை சொன்னார்கள். பிறகு மதீனாவுக்கு சென்று 10 வருடங்கள் இந்த இஸ்லாத்தை இந்த சத்தியத்தை சொன்னார்கள். இப்படி இருக்கும்போது அவர்களுக்கு வஃபாத்து நெருங்கி கொண்டிருக்கிறது. இதற்கு சில அடையாளங்களை அல்லாஹு தஆலா காட்டினார். ஒவ்வொரு வருடமும் ரமலானில் 10 நாட்கள் தான் அவர்கள் ஏத்திக்காக இருப்பார்கள். ஆனால் ஹிஜ்ரி அந்த 10 அவர்கள் 20 நாட்கள் ஏத்திக்காக இருந்தார்கள். அந்த ஏத்திக்காவுக்கு பிறகு ரமலான் முடிந்து ஹஜ்ஜு மாதம் வந்ததும் மக்காவுக்கு ஹஜ்ஜுக்கு சென்றார்கள். இது அவர்களுக்கு இறுதி ஹஜ்ஜு என்பதை அல்லாஹு தஆலா அறிவித்தான். எனவே சொன்னார்கள், இன்னி லா அத்ரி இல்லா அல்லி லா அல்காக்கும் பஅதா ஆமி ஹாதா, இந்த வருடத்துக்கு பிறகு நான் உங்களை சந்திப்பேன் என்பது எனக்கு எந்த உறுதியுமே கிடையாது. எனவே பொது அன்னி மனாசிக்ககும். இந்த ஹஜ்ஜி உம்ராவுடைய வணக்க வழிபாடுகளை என்னிடமிருந்து நீங்கள் சரியாக படித்துக் கொள்ளுங்கள். இந்த வருடத்துக்கு பிறகு நிச்சயமாக நான் ஹஜ்ஜி செய்ய மாட்டேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதுவும் ஒரு அடையாளமாகும். அதற்கு பிறகு ஹிஜ்ரி 11 சஃபர் மாதம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடீரென அந்த உஹுதுக்கு சென்றார்கள். உஹுது போர்க்களம் நடந்த இடம், அங்கு சென்று அங்கு மரணித்த அந்த சஹாபாக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாதா தொழுகையை மீண்டும் ஒரு முறை தொழுவித்தார்கள். தொழுவித்து விட்டு மதினாவுக்கு வந்து மிம்பரிலே ஏறினார்கள். ஏறி சொன்னார்கள், மக்களே இன்னி பரத்துள்ளக்கும், உங்களுக்கு முன்னால் நான் போய் மறுமை நாளிலே ஹவுதுல் கௌசர் என்ற இடத்தில் நான் நின்று கொண்டிருப்பேன். அழைக்கும், நான் உங்களுக்கு அல்லாவிடத்தில் சாட்சி சொல்லுவேன். இவர்களெல்லாம் நான் கொண்டு வந்த சத்தியத்தை ஏற்று அதை உண்மைப்படுத்தி அதன்படி இவர்கள் நடந்தார்கள் என்று நான் அல்லாவிடத்தில் சாட்சி சொல்லுவேன். இப்போது ஹவுதுல் கௌசர் என்ற ஆற்றை நான் பார்க்கிறேன், அல்லாஹ் எனக்கு காட்டிக் கொண்டிருக்கிறான் என்று கூறிவிட்டு சொன்னார்கள். வல்லாஹி மா அகாஃபு அலைக்கும் அன் துஷ்ரிகு பஅதி, என்னுடைய வஃபாத்திற்கு பிறகு நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பீர்கள் என்று நான் பயப்படவே இல்லை. அப்படி இந்த மார்க்கத்தை நாம் உங்களுக்கு உறுதியாக தந்திருக்கின்றோம். என்னுடைய மரணத்திற்கு பிறகு நீங்கள் ஒரு காலமும் சிறுக்கு வைப்பீர்கள் என்று நான் பயப்படவே இல்லை. ஆனால் எனக்கு ஒரு பயம் இருக்கிறது. நீங்கள் மரணத்திற்கு பிறகு இந்த உலக விஷயத்திலே நீங்கள் போட்டு போடுவீர்கள், சண்டை சச்சரவு செய்வீர்கள், இந்த உலகத்தை தேடுவதற்காக வேண்டி நீங்கள் முழு முயற்சி செய்வீர்கள், அதனால் உங்களுக்கு மத்தியிலே பிரச்சனைகள் வரும் என்று நான் பயப்படுகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த உரை ஆற்றியதற்கு பிறகு ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜன்னத்துல் பக்கீ என்ற இடத்துக்கு சென்றார்கள். ஜன்னத்துல் பக்கீ என்றால் சுவனத்தின் பூஞ்சோலை. அங்குதான் மதீனாவில் வாழ்ந்த அருமை சஹாபாக்கள் வஃபாத்தானால் அடக்கப்பட்டார்கள். அது இன்றைக்கும் இருக்கிறது, ஜன்னத்துல் பக்கீ என்று அதற்கு சொல்லப்படும். திடீரென ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நடு இரவிலே அந்த ஜன்னத்துல் பக்கீக்கு சென்றார்கள். இதெல்லாம் அவர்கள் வஃபாத்தாக போகிறார்கள் என்பதற்குரிய சில அடையாளங்களாகும். அங்கு சென்று அந்த மன்னரை வாசிகளை பார்த்து சொன்னார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் மகாபிர், மன்னரைகளில் வசித்து கொண்டு இருப்பவர்களே உங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். அக்பலத்தில் ஃபித்ன் லிக்தல் லைலில் முஸ்லிம், கடும் இருள் எப்படி வருகின்றதோ அதே போன்று ஃபித்னாக்கள் வானத்திலிருந்து இறங்கிக் கொண்டிருப்பதை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். கபிரிலே வாழ்பவர்களே, நீங்கள் எங்களை விட முந்தி போய்விட்டீர்கள். இன்னா பிக்கும் லாஹிகூன், இன்ஷா அல்லாஹ் நாங்களும் உங்களை நோக்கி வருவோம் என்று கூறிவிட்டு வீட்டுக்கு திரும்பினார்கள். சஃபர் மாதம் பிறை 29 மதினாவிலே ஒரு ஜனாசா விழுந்தது. அந்த ஜனாசா தொழுகைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சென்று ஜன்னத்துல் பக்கீயிலே அந்த மையத்தை அடக்கிவிட்டு திரும்பிக் கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு திடீரென ஒரு தலைவலி பிடித்து விட்டது. அது கூடி தாங்க முடியாத தலையிலே ஒரு கட்டை போட்டு வைத்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய மனைவிமாருடைய ஒரு வீட்டில் தங்கி இருக்கும் போது அடிக்கடி சொன்னார்கள், ஐன அன ஹதன், நாளைக்கு நான் எங்கே செல்வேன், எங்கே இருப்பேன் என்று அடிக்கடி சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இது அருமை சஹாபாக்களுக்கு விளங்கிவிட்டது. அன்னை ஆயிஷா அவர்களுடைய வீட்டில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்பதை உணர்ந்து அவர்களை அன்னை ஆயிஷாவுடைய வீட்டுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்துச் சென்றார்கள். எப்படி என்றால் நடக்க முடியாது. நபி அவர்களுக்கு ஃபதுல் இப்னு அப்பாஸும் அலி இப்னு அபி தாலிபும் அவர்களை பிடித்து தங்களுடைய தோளில் அவருடைய கையை பிடிக்க வைத்து அன்னை ஆயிஷாவுடைய வீட்டுக்கு எடுத்துச் சென்றார்கள். அவர்களுக்கு நடக்க முடியவில்லை. தங்களுடைய இரண்டு கால்களும் அந்த தரையிலே இழுத்துக் கொண்டு போவதே அருமை சஹாபாக்கள் கண்டிருக்கிறார்கள். கொண்டு போய் அன்னை ஆயிஷா அவருடைய வீட்டிலே வைத்தார்கள். அங்கு இருந்தார்கள், சொன்னார்கள், எனக்கு 7 வாளி தண்ணீரை கொண்டு வந்து தலையிலே ஊற்றுங்கள். தோழர்கள் பள்ளியிலே பார்த்து கொண்டிருக்கிறார்கள், நான் அவர்களுக்கு ஒரு உபதேசம் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். 7 வாளி தண்ணீர் கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய தலையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஊற்றப்பட்டது. பிறகு அவர்களுக்கு ஒரு உற்சாகம் வந்துவிட்டது. உடனே எழுந்து பள்ளிக்குள் சென்றார்கள். சென்று மிம்பரிலே அமர்ந்தார்கள். சொன்னார்கள், அது வகான ஆகிர மஜ்லிஸிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் இறுதியாக உட்கார்ந்ததல் தான் அது. அதற்கு பிறகு அந்த மிம்பரிலே உட்காருவதற்கு நபி அவர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. சொன்னார்கள், ஐயுஹன்னாஸ் இலைய, மக்களே, தூரத்தில் இருப்பவர்கள் எல்லாம் கிட்டே நெருங்கி வாருங்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், லஅனத்துல்லாஹி அலல் யஹூதி வன்னசாரா, யூதர்கள் மீதும் கிறிஸ்தவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். இத்தகது குபூர் அம்பியாயிஹிம் மசாஜிதா, நபிமார்களுடைய கபர்களை பள்ளிகளாக ஆக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே நான் வஃபாத்தானால் என்னை அடக்கி என்னுடைய கபரை வணங்கப்படக்கூடிய இடமாக நீங்கள் ஆக்கிவிடாதீர்கள் என்று கடைசி தருணத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் உபதேசம் செய்தார்கள். ஆனால் இந்த பிரிவுகள் அவருடைய உபதேசத்தை தூக்கி எறிந்துவிட்டு இன்றைக்கும் சென்று பாருங்கள், மதீனாவில் அல்லாஹ்வுடைய தூதருடைய கபருக்கு மேல் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் எப்படி நபிமார்களுக்கு கட்டினார்களோ அதே போன்று அவர்கள் கட்டி வைத்து வணங்கிக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். மக்கள் அங்கு செல்பவர்கள் ஹஜ் உம்ராக்கு அல்லாஹ்வுடைய தூதரை வணங்குகிறார்கள். அதனுடைய விவரம் இந்த இடத்தில் சொல்வதற்கு இடம் கொடுக்காது. இப்படி சொன்னார்கள், அல்லாஹ் சபிப்பானாக, எனவே என்னுடைய மண்ணறையை மட்டும் நீங்கள் வணங்கக்கூடிய இடமாக நீங்கள் ஆக்கிவிடாதீர்கள் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், மக்களே, அலா லா யமூது அஹதுன் மின்கும், உங்களில் யாரும் மரணிக்க கூடாது. இல்லா வஹுவ யுஹ்தினு வன்ன பில்லாஹ், அல்லாஹ்விலே முழுமையான நம்பிக்கை வைத்து, நான் ஒரு முஸ்லிம், நான் வினை வைப்பதில்லை, நான் சிறுக்க வைப்பதில்லை, நான் விஜாத்தி செய்வதில்லை, நான் குஃபுர் செய்வதில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் ஏவிய பிரகாரம் இந்த சத்திய கூட்டத்திலே நான் இருக்கிறேன், எனவே என்னை அல்லாஹு தாலா நரகத்துக்கு அனுப்ப மாட்டான், என்னை சொர்க்கத்துக்கு அனுப்புவான் என்ற ஒரு முழுமையான நம்பிக்கையில நீங்கள் மரணியுங்கள் என்றார்கள். ஒரு நாள் ஒரு வாலிபர் நோயிட்டு இருந்தார். அல்லாஹ்வுடைய தூதர் அங்கு சென்றார்கள். சென்று பார்த்தார்கள், நோயிலே கிடக்கின்றார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், உன்னுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று கேட்டார்கள். அந்த வாலிபர் சொன்னார், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ் என்னை நரகத்தில் போட்டு விடுவான் என்ற பயமும் இருக்கிறது, என்னை சுவர்க்கத்திற்கு அனுப்புவான் என்ற நம்பிக்கையும் இருக்கிறது என்று சொன்னார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த இரண்டு எண்ணங்கள் எவருடைய உள்ளத்தில் மரணிக்கும் போது தோன்றுகிறதோ அவரை அல்லாஹு தாலா நரகத்திலே போட மாட்டான் என்றார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, நாங்கள் இருப்பது சத்தியம், கடுகு பிரமாணமும் இதிலே எந்த சந்தேகம் கிடையாது. எனவே இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நாங்கள் முழுமையான நம்பிக்கை அல்லாஹ்விலே வைத்திருக்க வேண்டும். நிச்சயமாக அல்லாஹ் என்னை மன்னிப்பான், என்னிலே இஸ்லாத்திற்கு முரணான செயல்கள் எதுவும் இல்லை, என்னை சுவர்க்கத்திற்கு செல்ல விடாமல் தடுக்கக்கூடிய எந்த ஒரு செயலும் இல்லை, எனவே என்னை அல்லாஹு தாலா சுவர்க்கத்துக்கு அனுப்புவான் என்று நம்பிக்கை வைப்பதோடு நான் செய்கின்ற சிறு தவறுகளுக்கு என்னை தண்டித்து விடுவானோ என்ற ஒரு அச்சமும் எங்கள் உள்ளத்தில் ஏற்பட வேண்டும். இப்படி இருந்தால் இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹு தாலா எங்களை சுவர்க்கத்துக்கு அனுப்புவான். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். அன்னை ஆயிஷா விடத்தில், ஆயிஷா, ஹைபர் யுத்தத்தில் ஒரு யகூதிய பெண் எனக்கு மாமிசம் தரும்போது அதிலே நஞ்சை போட்டு விட்டார். அந்த நஞ்சை வேலை செய்து கொண்டே இருந்தது, அது எப்போதும் குடலிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதை நான் பார்க்கிறேன் என்று கூறிவிட்டு அருமை சகாபாக்களை பார்த்து சொன்னார்கள், இறுதி உபதேசம், இதை நன்றாக கவனியுங்கள். ஒரே ஒரு வார்த்தை தான், ஆனால் மிக முக்கியமானது. சுவர்க்கம் நரகத்தை தீர்மானிக்கக்கூடிய விஷயம் சொன்னார்கள். அஸ்ஸலா அஸ்ஸலா என்று சத்தம் விட்டு கத்தினார்கள். தொழுகை தொழுகை, இந்த தொழுகையை விட்டு விடாதீர்கள், இந்த தொழுகையை சரியாக கடைபிடித்து தொழுங்கள் என்றார்கள். என்ன காரணம் சொன்னால், இந்த தொழுகையிலே கண் குளிர்ச்சி இருக்கிறது. இந்த தொழுகையை விட்டவன் காபிராகி விடுவான், அவன் ஒரு முஷ்ரிக்காகி விடுவான், அவன் சுவர்க்கம் செல்லவே மாட்டான் என்று நபி அவர்கள் சொன்ன காரணத்தினால் தான் கடைசி கட்டத்திலே சொன்னார்கள், அஸ்ஸலா அஸ்ஸலா என்றார்கள். தொழுகையை விட்டு விடாதீர்கள், தொழுகையை விட்டு விடாதீர்கள் என்று கூறிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்தில் இருந்த தண்ணீரை தங்களுடைய கையினால் அள்ளி தங்களுடைய முகத்தை தடவினார்கள். தடவிட்டு சொன்னார்கள், லா இலாஹா இல்லல்லாஹ், வணங்குவதற்கு அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. இன்னலில் மௌத்தி சக்கராத், நிச்சயமாக இந்த மரணத்திற்கு சக்கராத்துடைய வேதனை இருக்கிறது என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை கூட அல்லாஹ் தான் வைத்திருக்க வேண்டும், நிச்சயமாக அல்லாஹ் என்னை மன்னிப்பான், என்னிலே இஸ்லாத்திற்கு முரணான செயல்கள் எதுவும் இல்லை, என்னை சுவர்க்கத்திற்கு செல்ல விடாமல் தடுக்கக்கூடிய எந்த ஒரு செயலும் இல்லை, எனவே என்னை அல்லாஹு தாலா சுவர்க்கத்துக்கு அனுப்புவான் என்று நம்பிக்கை வைப்பதோடு நான் செய்கின்ற சிறு தவறுகளுக்கு என்னை தண்டித்து விடுவானோ என்ற ஒரு அச்சமும் எங்கள் உள்ளத்தில் ஏற்பட வேண்டும். இப்படி இருந்தால் இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹு தாலா எங்களை சுவர்க்கத்துக்கு அனுப்புவான். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். அன்னை ஆயிஷா விடத்தில் ஆயிஷா, ஹைபர் யுத்தத்தில் ஒரு யகூதிய பெண் எனக்கு மாமிசம் தரும்போது அதிலே நஞ்சை போட்டு விட்டார், அந்த நஞ்சை வேலை செய்து கொண்டே இருந்தது, அது எப்போதும் குடலிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதை நான் பார்க்கிறேன் என்று கூறிவிட்டு அருமை சகாபாக்களை பார்த்து சொன்னார்கள், இறுதி உபதேசம், இதை நன்றாக கவனியுங்கள். ஒரே ஒரு வார்த்தை தான், ஆனால் மிக முக்கியமானது. சுவர்க்கம் நரகத்தை தீர்மானிக்கக்கூடிய விஷயம் சொன்னார்கள். அஸ்ஸலா அஸ்ஸலா என்று சத்தம் விட்டு கத்தினார்கள். தொழுகை தொழுகை, இந்த தொழுகையை விட்டு விடாதீர்கள், இந்த தொழுகையை சரியாக கடைபிடித்து தொழுங்கள் என்றார்கள். என்ன காரணம் சொன்னால், இந்த தொழுகையிலே கண் குளிர்ச்சி இருக்கிறது. இந்த தொழுகையை விட்டவன் காபிராகி விடுவான், அவன் ஒரு முஷ்ரிக்காகி விடுவான், அவன் சுவர்க்கம் செல்லவே மாட்டான் என்று நபி அவர்கள் சொன்ன காரணத்தினால் தான் கடைசி கட்டத்திலே சொன்னார்கள், அஸ்ஸலா அஸ்ஸலா என்றார்கள். தொழுகையை விட்டு விடாதீர்கள், தொழுகையை விட்டு விடாதீர்கள் என்று கூறிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்தில் இருந்த தண்ணீரை தங்களுடைய கையினால் அள்ளி தங்களுடைய முகத்தை தடவினார்கள். தடவிட்டு சொன்னார்கள், லா இலாஹா இல்லல்லாஹ், வணங்குவதற்கு அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. இன்னலில் மௌத்தி சக்கராத், நிச்சயமாக இந்த மரணத்திற்கு சக்கராத்துடைய வேதனை இருக்கிறது என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை கூட அல்லாஹ் தானா விடவில்லை, கடுமையான வேதனை, சக்கராத்துடைய வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது தண்ணீரை எடுத்து தங்களுடைய முகத்திலே தடவிவிட்டு சொன்னார்கள், இன்னலில் மௌத்தி சக்கராத், நிச்சயமாக மரணத்திற்கு சக்கராத்துடைய வேதனை இருக்கிறது என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், அன்பு தோழர்களே, பிரியும் நேரம் வந்துவிட்டது. சொன்னார்கள், யாருக்காவது நான் மன் குந்து ஜலத்து லகு லஹரன் பஹாதா லஹரி, நான் யாருக்காவது முதுகிலே சாட்டையால் அடித்திருந்தால் இதோ என்னுடைய முதுகு இருக்கிறது, வந்து நீங்கள் பழி வாங்கிக் கொள்ளுங்கள். யாரையாவது நான் திட்டி இருந்தால் பேசி இருந்தால் இதோ நான் இருக்கிறேன், வந்து என்னை நீங்கள் பழி வாங்கிக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்படி சொல்லிவிட்டு சொன்னார்கள், அல்லாஹும்மா ஃஃபிர்லி வர்ஹம்னி, யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை மன்னித்தருள், எனக்கு அருள் புரி என்று மூன்று முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் போது சொன்னார்கள், அல்லாஹும்மா யா அல்லாஹ், எங்களை நபிமார்களுடன் சித்தீக்களுடன் சுஹதாக்களுடன் சாலிஹீன்களுடன் மறுமையிலே எங்களை எழுப்புவாயாக என்று துவா செய்தார்கள். இந்த துவாவை மறந்துவிடக் கூடாது. ஒவ்வொரு தொழுகையிலும் நாங்கள் இந்த துவாவை கேட்க வேண்டும். யா அல்லாஹ், என்னை சித்தீக்களுடன், சுஹதாக்களுடன், சாலிஹீன்களுடன், நபிமார்களுடன் எங்களையும் எழுப்பி அந்த சொர்க்கத்திலே குடியிருத்தாட்டுவாயாக என்று இந்த பிரார்த்தனை நாங்கள் செய்து கொள்ள வேண்டும். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார்கள். அன்னை ஆயிஷா அவருடைய மடியில் இருந்தார்கள். அவருடைய கை அப்படியே தஞ்சி கீழே விழுந்து விட்டது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இது அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த தோழர்களுக்கு ஏற்பட்ட மிகவும் ஒரு துக்ககரமான நாளாகும். எப்படியான ஒரு நாள் ஒவ்வொரு முஸ்லீமுடைய வீட்டுக்கும் வரும் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. எனவே எப்போதும் நாங்கள் அந்த மரணத்தை சந்திப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். அல்லாஹ்வை எந்த முகத்துடன் சென்று பார்ப்பது, சந்திப்பது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் அடிக்கடி சிந்தனை செய்து கொண்டு உண்மையான முஸ்லீம்களாக நாங்கள் வாழ்ந்து மரணிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதுல் மஜீத். اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم اغفر لنا وارحمنا، اللهم اغفر لنا وارحمنا، اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات. يا الله எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களுக்கு அருள் புரிவாயாக. எங்களுக்கு முன்னால் இந்த சத்தியத்திலிருந்து மரணித்து சென்ற உண்மையான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் சகோதர சகோதரியுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தருள்வாயாக. அவர்களுடைய பாவங்களையும் எங்களையும் எங்களுடைய பாவங்களையும் மன்னித்து நரக வேதனையிலிருந்து எங்களை காப்பாற்றி எண்ணத்தில் பெருதோஷ் என்ற சொர்க்கத்தில் நபிமார்கள், சித்தியங்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்களுடன் எங்களை ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், எந்த ஒரு முஸ்லீமாவது கடன் தொல்லையினால் சிக்குண்டு கிடந்தால் அவருடைய கடன் தொல்லையை நீ அகற்றி வைப்பாயாக. யா அல்லாஹ், இந்த உலகத்தில் எந்த மூலையிலாவது ஒரு முஸ்லீம் சிறையில் அடைபட்டு கிடந்தால் அவரை சிறையில் இருந்து விடுதலையாக்குவாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا تقبل منا إنك أنت السميع العليم. ربنا تقبل منا إنك أنت السميع العليم. يا أرحم الراحمين. والحمد لله رب العالمين. சதக்கா கொடுக்கக்கூடியவங்களுக்கு பாத்திரம் வைக்கப்பட்டிருக்குது. ஆண்கள் பெண்கள் அவங்களுடைய சதக்காக்கள் அதில் போடுங்க. பெண்கள் போட்டுட்டு அவங்க வழியில் போகும் வரைக்கும் கொஞ்சம் சகோதரர்கள் தொடங்கி கொஞ்சம் தாமதிக்கிறீங்க. ஒரு ரெண்டு மூணு அறிவித்தல் இருக்குது. ஒன்று, நாங்கள் இந்த கூடி இருக்கிற அந்த இடத்துல அடுத்த ஹஜ்ஜிப்ப நாளைக்கு யாரும் அறிவிப்பாங்களோ யாருக்குன்னு தெரிய எத்தனை சகோதரர்கள் பாருங்க. முன்சீர் எங்கே, எங்களுடைய முன்சீர் சகோதரர் எங்கே, எங்களுடைய நஜீம் சகோதரர் எங்கே, எல்லாரும் இந்த உலக வாழ்க்கையை முடித்து கொண்டு போய்விட்டார்கள். இதுதான் எங்களுடைய நிலைமைகள். அடுத்த ஹஜ்ஜிப்ப நாளைக்கு யார் எரிப்போங்கிறது யாருக்குன்னு தெரியாது. அதனால உங்களுக்கு ஒரு உபதேசம் மறந்துடாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சஹீஹான ஒரு ஹதீஸ், குல்லு உம்மத்தி முஆஃபா இல்லல் முஜாஹிரீன். சொன்னார்கள், என்னுடைய உம்மத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பான், அந்த ஆக பெரிய பாவங்களை தவிர என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். இல்லல் முஜாஹிரீன், யார் பாவத்தை பகிரங்கமாக செய்கின்றார்களோ அவருடைய பாவங்களை தவிர அதை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். இது நீண்ட ஒரு தலைப்பு. பகிரங்கமான பாவம் இன்றைக்கு எங்களிலே என்ன நடக்க இடம்பாடு இருக்கிறது? கரணைக்கு கீழ்முடுத்துவது பகிரங்கம், தாடியிலே கை வைப்பது பகிரங்கம், பெண்கள் முகத்தை திறப்பது, கண்ணை திறப்பது, கையை திறப்பது, காலை திறப்பது பகிரங்கம், கூடாத படங்களை இந்த வாட்ஸ்அப்பிலே பார்ப்பது பகிரங்கம், இசை பகிரங்கமாக கேட்கிறார்கள், இதெல்லாம் பெரும்பாவங்கள். இந்த பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். இது அல்லாமல் ஒருவருக்கு தெரியாமல் ஒருவர் ஒரு ரகசியமா ஒரு பாவத்தை செய்தால் அல்லாஹ் மன்னிப்பான். இதான் இந்த ஹதீஸ், மறந்து விடாதீர்கள். எனவே பகிரங்கமாக பாவம் செய்வதை முற்றாக தவிர்த்துக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் நீங்கள் மறுமையிலே பெரும் நஷ்டத்தை நாம் அடைய வேண்டும். அல்லாஹ் ஒவ்வொருவரையும் பாதுகாக்க வேண்டும். என்னுடைய உம்மத்துடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும், இல்லல் முஜாஹிரீன், முஜாஹிரீன்களை தவிர என்று சொன்னார்கள். இன்னொரு பாவம், இது தாய் தகப்பனை சாரும். நானும் பார்த்தேன், அதிகமான பிள்ளைகள் டவுசர் போட்டிருக்கிறார்கள். அந்த டவுசரிலே ஒரு சிங்கம் இருக்கிறது. இது யூத கிறிஸ்தவர்கள் செய்கின்ற சதித்திட்டங்கள் இதுவும் ஒன்று. அதற்கு முஸ்லீம் ஆகப்படக்கூடாது. ஒரு சிங்கம் போடப்பட்டிருக்கிறது, இது கூடுமா? என்ன செய்ய வேண்டும் தாய் தந்தைகள்? அந்த தலையை அழிக்க வேண்டும் எப்படியாவது. ஆனால் பகிரங்கமாக பிள்ளைகள் போட்டுக்கொண்டு தொழுகைக்கு வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அலி இப்னு அபி தாலிபை யமன் நாட்டுக்கு அனுப்பும் போது என்ன சொன்னார்கள்? உயர்த்தப்பட்ட கபர்களை கண்டால் தரைமட்டமாக்கிவிடு, எங்காவது நீ உருவப்படங்களை கண்டால் அழித்து விடு என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை. எனவே உறுப்புகள் துணிமணி எடுக்கும் போது பார்க்க வேண்டும், உருவப்படங்கள் இருந்தால் அதை அழித்து விடுங்கள். இல்லை, அந்த குழந்தைகள் மீது குற்றம் இல்லை, இது தாய் தந்தைகளை சாரும் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அடுத்தது, உங்களுக்கு தெரியும், அல்லாஹ்வுடைய இந்த சத்தியத்தில் நாங்கள் 1990 இருக்கின்றோம். அதற்கு பிறகு பல சம்பவங்கள் நடந்து நாங்கள் பாகிஸ்தானில் இருந்த அந்த ஜமாஅத்திலிருந்து நாங்கள் ஒதுங்கிவிட்டோம். காரணம், அதிலே சிறுக்கு குஃப்ர் பிதாத் இருக்கிறது என்று. நாங்கள் ஒதுங்கியதற்கு பிறகு முகமது இஷ்யாக் இப்போ தலைவராக இருக்கக்கூடியவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அதாவது இஜ்மா உ சஹாபா இருக்கிறதே, இது மார்க்கம் என்று எழுதி வெளியிட்டிருக்கின்றார். அதை பாகிஸ்தானிலிருந்து இலங்கைக்கு வந்து சமீபத்தில் பயிற்சி செய்துவிட்டு போன அந்த சகோதரர்கள் அதை கொண்டு வந்து தந்து, இந்த புத்தகத்திற்கு ஒரு மறுப்பு தெரிவியுங்கள் உருது மொழியில், இதை நாங்கள் தாவத்துக்கு பாகிஸ்தானிலே பாதிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த புத்தகத்தை உடனே நாங்கள் எடுத்து முதலில் தமிழிலே மொழிபெயர்த்தோம். சுமார் 55 பக்கங்கள் இருக்கின்றன. அதற்கு பிறகு இதை ஆங்கிலத்திலும் உருதிலும் மொழிபெயர்ப்பதற்கு ஏற்பாடு இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கூடிய சீக்கிரத்தில் முடியும். 55 பக்கங்கள். இதில் தலைப்பு இஜ்மா உ சஹாபா, ஹுக்மன் மர்பு, மௌகூப், தவாத்துர் அமலி போன்றவைகள் இஸ்லாத்தில் மூலாதாரமாகுமா என்ற தலைப்பில் நாங்கள் தயாரித்திருக்கின்றோம். இது சிலர் கேட்டார்கள். இன்ஷா அல்லாஹ் 2 வாரத்துக்குள் இது புத்தக வடிவிலே வரும். வந்ததற்கு பிறகு ஒருவரும் இதை வாங்கி படித்து வழங்கிக் கொள்ளலாம். அதற்கு முந்தைய அவசரமாக யாரும் படிக்க வேண்டும் என்று ஆர்வம் உள்ளவர்கள் இருந்தால் அபு ஹம்தான் இடத்தில் நீங்கள் சொன்னால் இதை கொப்பி பண்ணி உங்களுக்கு தருவார். அடுத்தது, கடைசியாக மிகவும் ஒரு பிழையான ஒரு செய்தி இந்த ரமலானுக்குள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. சில சகோதரர்கள் தெரியாமல் கதைக்கிறார்கள், எப்படித்தான் இந்த இஸ்லாத்தை நாம் படித்தாலும் சில விடயங்கள் எங்களுக்கு தெரியாமல் இருக்கும். சஹாபாக்கள் நபியுடன் இருந்தவர்கள், அவர்களிலே ஒருவருக்கு நடந்த ஒரு மாபெரும் ஒரு பிழையை பாருங்கள். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியுடைய வீட்டுக்கு சென்றார்கள். சாய்வதற்கு தலவாணியை தூக்கி பார்க்கும் போது தலையணைக்கு கீழால் ஒரு வெள்ளை நூலும் கருப்பு நூலும் இருக்கிறது. உடனே இது எதற்கு என்று கேட்டார்கள். சொன்னார்கள், நீங்கள் தானே வசனத்தை ஓதி காட்டினீர்கள். வெள்ளை கயிறும் கருப்பு கயிறும் ஒன்று ஒன்றை பிரித்து அறியக்கூடிய அளவு நேரம் வருவரை உண்ணுங்கள் பருகுங்கள் ரமலானிலே. எனவே நான் இதை வைத்துக் கொண்டிருக்கிறேன், என்னுடைய கண்ணுக்கு இது வெள்ளை கயிறு கருப்பு என்று தெரியும் வரைக்கும் சாப்பிடுவேன் குடிப்பேன் என்றார்கள். உடனே நபி அவர்கள் சிரித்து விட்டு சொன்னார்கள், இந்த வானம் உன்னுடைய தலவாணிக்கு கீழ் வந்து விட்டதா என்று கூறிவிட்டு அவர்கள் விளக்கம் கொடுத்தார்கள். எனவே இப்படி ஒரு மனிதனுக்கு ஒரு தவறு நடக்கும். ஆனால் இந்த தவறை சுட்டி காட்டும் போது அதை ஏற்றுக்கொள்வதுதான் இஸ்லாம். அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்போது என்ன நடைபெற்றது என்று கேட்டால் உங்களுக்கு தெரியும், பிரிவுகளுக்கு 30 நோன்பு, எங்களுக்கு 29. அவர்கள் பிறை கண்ட தினத்திலே நாங்கள் பிறை காணவில்லை. முஸ்லீம்கள் உலகத்தில் எங்குமே முஸ்லீம்கள் பிறை காணவில்லை. அப்ப சில சகோதரர்களுக்கு மத்தியில் ஒரு சந்தேகம், கதைத்திருக்கிறார்கள் தவறிவிட்டது, முஸ்லீம்கள் சரியாக பிறை பார்க்கவில்லை, அவர்கள் பிறை பார்த்திருக்கிறார்கள், ஒரு நோன்பு எங்களுக்கு தவறிவிட்டது, வேண்டுமென்றால் பாருங்கள் 28 பிறநாள் வரும் என்று சவால் விட்டு இருக்கிறார்கள். இந்த தகவல்கள் எந்த அளவு உண்மை என்று தெரியவில்லை, இருந்தாலும் இஸ்லாத்தை நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும். ஆனால் அப்படி அல்ல, எந்த பொடுபோக்கும் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் முழு இலங்கையிலும் வெளிநாடுகளிலும் தெளிவாக அதுக்கு ஒரு ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. ஜமாஅத்தால் குறை பார்ப்பது எங்குமே குறை தென்படவில்லை. கிண்ணியாவிலே ஒரு இடத்தில் கண்டதாக அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஆனால் அவர்களுக்கு மத்தியிலே பெரும் பிரச்சனை, அது பிறை காணப்படவில்லை என்று ஒரு சகோதரர் சொன்னார். வாட்ஸ்அப்பிலே ஒருவர் பேசியிருக்கின்றார் ஜம்இய்யத்துல் உலமாவை, பிறையை சரியாக பார்த்து சரியாக அறிவியுங்கள் என்று. எனவே அவர்களுக்கு சந்தேகம். அப்படி 28 ஒரு காலமும் இன்ஷா அல்லாஹ் வராது, 29 அல்லது 30, எங்களுக்கு 29 அவர்களுக்கு 30. மாதத்தின் உண்மை என்ன என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். 30 அல்ல, 29 தான் மாதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மாதம் என்பது 29. 29 அன்னைக்கு பிறை தென்படாமல் மேகம் மூட்டமாக இருந்தால் 30 பூரணமாகுங்கள் என்றார். எனவே நாங்கள் செய்தது சரி, பிறை காணவில்லை, 29 நோன்பு, இதுல எந்த பிழையும் கிடையாது. எனவே இப்படி அவர்கள் பிரிவிலே உள்ளவர்கள் பிறை கண்டார்கள். கிழக்கிலே பிறை இருந்தது, அமாவாசி பிறை நாங்கள் கண்ட அன்றைக்கு 2 பிறை என்று சொல்வதெல்லாம் மிகவும் பிழையான விஷயம். இது இஸ்லாம் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், என்றைக்கு நீங்கள் பிறை காண்கின்றீர்களோ அதுதான் பிறை. அது பெருசாக இருந்தாலும் சரி, சிறுசாக இருந்தாலும் சரி, கிழக்கில இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, அமாவாசை இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, முஸ்லீம்கள் 2 பிறையை கண்டால் அதுதான் முதலாவது பிறை. இதுதான் இஸ்லாம். எனவே இந்த அடிப்படையில் நாங்கள் 29 அன்னைக்கு பிறை பார்த்தோம், அல்ஹம்துலில்லாஹ் பெருநாளை கொண்டாடுகின்றோம். எனவே இப்படியான விஷயத்தில் நாம் அந்த பிரிவுகளில் இருந்து அது இஸ்லாம் இல்லை, இதுதான் இஸ்லாம் என்று ஒதுங்கி வந்ததற்கு பிறகு திருப்பி அவருடைய கருத்துக்களின்பால் கவரப்படுவது இருக்கிறது. இது மிகவும் பிழையானது. இந்த நஃப்ஸ் இருக்கிறது, இது மிகவும் மோசமான ஒன்று. இது எப்படியாவது எங்களை வழிகெடுப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கும். மிகவும் கவனமாக இருக்கும்படி எல்லா சகோதர சகோதரிகளை வேண்டிக் கொள்கின்றேன். இந்த பிறை விஷயம் இதுதான், ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். என்றைக்கு நாங்கள் காண்கின்றோமோ அதுதான் பிறை, அதுதான் பிறை. பெருசாக இருக்கிறது என்பதற்காக வேண்டி ஒரு பிறை தப்பிவிட்டது என்று நம்புவது இஸ்லாத்துக்கு முரணான நம்பிக்கை என்பதை நான் உங்களுக்கு இந்த இடத்தில் ஞாபகம் ஊட்டுகின்றேன். அப்போது பௌரி ஹாதா ஒரு 29 புதுசாக இந்த சத்தியத்தில் நுழைஞ்சி இருக்கிறாங்க. அந்த பட்டியல் இப்ப வாசிக்கப்படும், எல்லாரும் வாசிஞ்சு கொள்ளுங்கள். ஏன் நாம இந்த இடத்துல வாசிக்கிறோம்னு சொன்னா, நாங்க பாகிஸ்தான்ல இருந்து அது இஸ்லாம் இல்லை என்று நாங்க ஒழுங்கினத்துக்கு பிறகு வெளியிலே பலவிதமான கருத்துகள் அடிபடுது. ஜமாத்து முடிஞ்சது, எல்லாம் சரி, இப்ப ஒண்ணும் இல்லை இவங்கள்ல. ஆனால் அல்லாஹ்வுடைய இதை கொண்டு நாம் அதிலிருந்து ஒதுங்கியதற்கு பிறகு பல 100 பேர் பையத்து செய்ய இஸ்லாத்தில் வந்திருக்கிறார்கள். நாம் வாசித்துக் கொண்டே இருக்கிறோம். இப்ப சமீபத்தில் பாருங்க, ஒரு 29-28 பேர். அல்லாஹ்வுடைய தீன் இது, அல்லாஹ்வுக்காக வேண்டி நாங்கள் அதில் சேர்ந்தோம், அது பிழை என்பதை கண்டதும் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒதுங்கணும். எனவே நாங்கள் இருப்பது சத்தியம். ஏன், குர்ஆனும் ஹதீஸும் தான் நாங்கள் பின்பற்றுகின்றோம். இதுதான் நபியுடைய காலத்தில் இருந்தது. இதைத்தான் ஹஜ்ஜத்துல் விதாவிலே சொன்னார்கள், 2 விட்டு செல்கிறேன் என்றார்கள். எனவே இந்த 2 பின்பற்றக்கூடிய கூட்டம் மட்டும்தான் சத்தியத்திலிருந்து சொர்க்கம் செல்லும். எனவே யார் யார் பையத்து செய்யாமல் எங்களுடைய ஜமாஅத்துக்கு வந்து இதை விளங்கிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் நன்றாக விளங்கி இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். யார் யார் இந்த இஸ்லாத்துக்குள் ஆட்டம் கண்டு கொண்டிருக்கிறார்களோ, வெளியில் உள்ளவருடைய பேச்சுகளை வைத்து மார்க்கத்திலே உறுதியாக நீங்கள் இருந்து கொள்ளுங்கள். இப்போது இந்த பயத்தினுடைய பட்டியல் வாசிக்கப்படும், எல்லா முஸ்லீம்களும் அவர்களுக்கு துவா செய்து கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்கதஹு மினன்னார் என்ற துவாவை ஓதிக்கொள்ளுங்கள்.
நுழைந்தவர்கள் நிர்பால் புத்தலம், அப்துல் கலாம் நிக்கவரடிய முசத்திக் பூனத்திற்குளம், சமீர் பூனத்திற்குளம், ஜாஸ்மின் பூனத்திற்குளம், வாசின் பூனத்திற்குளம், பர்ஷா கட்டுக்கடியாக, நஜ்முதீன் கட்டுக்கடியாக, முகமது அலி இந்தியா, அமீர் இந்தியா, காமில் அஹமத் இந்தியா, முஜாஹித் இந்தியா, கே அப்துல்லா இந்தியா. பெண்கள் சப்ரா ஏத்தாலே, சாஜிரா ஏத்தாலே, முபஸ்திரா ஏத்தாலே, சாபிரா இந்தியா, ஃபாத்திமா இந்தியா, ராஷியா ரேஹன் இந்தியா, பர்கானா இந்தியா, ஃபரீதா பிவி இந்தியா, ஹமீதா இந்தியா.